శ్రీ భగవాన్ వాచ ప్రార్థనైవేహనాముద్ర వినాశస్తస్య విద్యతే నహి కళ్యాణకృత్ కశ్చిత్ దుర్గతిం తత గచ్ఛతి. చత్వారింశ శ్లోక షష్ఠే అధ్యాయే. షష్టాధ్యాయః ధ్యానయోగః ఇది అస్మాభిః దృష్టమస్తి. యః కర్మయోగం అనుతిష్టతి క్రమేణ సహ ధ్యానయోగం లభతే. ధ్యానయోగలాభ సమనంతరం తైన కేవల అభ్యాస ఏవ శాంతిరేవ కర్తవ్యా భవతి ఇత్యుక్తమస్తి. ధ్యాన ప్రారంభ కథం కర్తవ్యః, ధ్యానస్య విధ కథమస్తి ఇది ఏతత్ సర్వం పూర్వం నిర్ణీతం ఆసన శయన విహార ఇత్యాదీని. తదనంతరం ధ్యానస్య శనై శనైః అభ్యాస కర్తవ్యత ప్రతిపాదిత వర్తతే. అనంతరం ధ్యానస్య ఫలమపి ఉక్తం. తత్పదార్థ వివేక, త్వం పదార్థ వివేక, సర్వాత్మానుభవ ఏతత్సర్వం జ్ఞానద్వారా భవిష్యతి ఇత్యుక్తమస్తి. తత్ర అర్జునేన సంశయ ప్రతిపాదితః ఇదం మనః తావత్ అత్యంత చంచలం దృశ్యతే, తాచ మనసః నిగ్రహః అతీవ దుష్కర ఇది మన్యే ఇది. తదానీం భగవతా అంగీకృతమస్తి మనసః నిగ్రహః అతీవ దుష్కర ఏవ, తథాపి అభ్యాసేన కౌన్సెల్య వైరాగ్యేణ చ కృత్యతే ఇది. అభ్యాస వైరాగ్యాభ్యాం తన్నిరోధః సులభతయా భవిష్యతి. యద్యపి సాధారణతయా మనోనిగ్రహ అతీవ శ్రమదాయక, తరాపి ఉపాయేన సహ మనః నిగ్రహేతుం శక్యతే ఇది నిరూపితమస్తి. తదనంతరం పునః అర్జునస్య ఏకః సంశయః ఆగతః, యన్మయా తావత్ అస్మిన్ జన్మని యోగమార్గః స్వీకర్తుం ప్రయతతే, పరంతు అధునా మయా తావత్ యోగమార్గ స్వీకారే ప్రథమతః కర్మయోగ కర్మకరణం త్యక్తవ్యం భవతి. తదనంతరం యోగఫలమపి యది న సిద్ధ్యతి మరణాత్ ప్రాక్ తర్హి కర్మ అననుష్ఠానతయా స్వఫలం న ప్రతిష్ఠతి. యోగస్తావత్ సమ్యక్ తస్య సమాప్తిః న జాతా ఇది ఫలం న దాస్యతి. ఏతావతా తావత్ ఉభయవిభ్రష్టతయా ఫలమపి న భవిష్యతి ఇది వినశ్యతి కిం ఇది సంశయః జాతః. ఏదాశ సంశయం ప్రదర్శితవాన్ ఏతన్మే సంశయం కృష్ణ, ఏ కృష్ణ అయమేవ సంశయః, యది ఏదాశ సంశయః గచ్చతి చేత్ తర్హి మయా యోగమార్గః అనుష్ఠాతుం శక్యతే, ప్రారంభ కర్తుం శక్యతే ఇత్యనేన అభిప్రాయేణ జగాత పప్రక్ష అర్జునః. తదానీం త్వదన్య సంశయస్యాస్య ఛేద్దాన ఇవపద్యతే, యతః భవానేవ యోగీశ్వరః భవానేవ ఫలప్రదదాత కర్మఫలప్రదాత, అతః భవతా ఏవ ఏతత్ సర్వం సమాధానం వక్తుం శక్యతే ఇతి కృత్వా అస్య సంశయస్య చేత్త భవానేవ భవితుమర్హతి ఇతి పప్రక్ష. తదానీం భగవాన్ వక్తుం ఆరేభే ప్రథమతః, యః యోగభ్రష్టః వర్తతే యోగాచ్యంతమానసః తస్య తావత్ నాశః కదాపి న భవతి ఇది ప్రథమతః. తత్ర మనఃప్రత్యయలాభార్థం అయం ఇదం సమాధానముక్తమస్తి. హే పార్థ, తస్య ఇహ వా అముద్ర వా అస్మిన్ జన్మని వా జన్మాంతరే వా తస్య నాశః నాస్తి. నాశః ఇత్యస్య కోర్థః నాశో నామ ప్రకృతజన్మనః క్షీణజన్మప్రాప్తిః. ప్రకృతతయా యజ్జన్మ వర్తతే తాశజన్మాపేక్షయా క్షీణజన్మ కదాపి న భవిష్యతి. తదా పునః మనుష్యజన్మ ఇవ ప్రాప్నోతి అథవా దేవజన్మ ప్రాప్నోతి, తథాపి ఏకాశజన్మ న సకాశాత్ హీనజన్మ న భవిష్యతి. కుతః హేతోః నహి కళ్యాణకృత్ కశ్చిత్ దుర్గతిం తాత గచ్చతి. ఏక పార్థ, యః కళ్యాణకృత్ భవతి సమ్యక్ మార్గే వ్యవస్థితో భవతి తస్య కదాచిదపి దుర్గతిః న భవిష్యతి ఇది మదీయ శాసనం వర్తతే. తస్మాత్ సహ సర్వదా ఉపరి లోకానేవ గచ్చతి. తర్హి కిం భవతి తస్య ఆగామిని జన్మ కీదృశం భవతి ఇది తు వివేచనీయం భవతి తత్సర్వం ఉచ్యతే ఇది ప్రథమతః. ఏకం సమాధానం, సహ చిన్నాభ్రమివ నశ్యతి కిం ఇది ప్రశ్నః. చిన్నాభ్రమివ ననశ్యతి కింటూ తస్య ಊರ್ಧ್ವಲೋಕ ಏವ ಭವಿಷ್ಯಂತಿ ಇತಿ ಸಮಾಧಾನ ಮುಕ್ತಂ ತಸ್ಯ. ಕಿಂ ಭವತಿ ತಸ್ಯ ಇತಿ ಪುನಃ ಆತಂಕಾಯ ತಸ್ಯ ಉಪರಿ ಶ್ಲೋಕೈ ತದ್ಗಕ್ಷ್ಯತೆ. ಪ್ರಥಮತಃ ಅಸ್ಯ ಭಾಷ್ಯಭಾಗ ಅಸ್ಮಾಭಿಃ ಅಧುನಾ ದ್ರಕ್ಷ್ಯತೆ. ಇವಾರ್ಥ ನೈವೇಹ ನಾಮದ್ರ ಎಂದು ನಾತ್ಪದಾವದು ಶ್ಲೋಕಂ ಧ್ಯಾನ ಯೋಗತ್ರ. ಧ್ಯಾನ ಯೋಗತ್ರ ಮತ್ತು ವಿಸ್ತಾರಮಾಹ ಪಾರ್ಥೋಂ. இந்த விஸ்தாரமாக தியான தியானம்னா என்னது, எப்படி பண்ணணும், கர்மயோகத்தினால தியான யோகம் வருகிறது, இவைகள்லாம் சொல்லி தியான யோகத்தினுடைய பலம் என்ன, தியான யோகம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், ஆசனம் செய்யணும், விஹாரம் இவைகள்லாம் சொல்லி தியான யோகத்தினால கிடைக்கக்கூடியதான அவனுக்கு ஏற்படக்கூடியதான ஜானம், ஞானத்தினால முக்தி இத்தனையும் பதில் சொல்லி பிறகு அர்ஜுனன் சொன்னால் இந்த தியான யோகமானது அனுஷ்டானம் பண்ணுறதே ரொம்ப கட்டமே, மனசு நிகிரகம் பண்ணுறதே முடியாத காரியமாக தோன்றுறதே, என்னமா நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டால், நீ சொன்னது ரைட்டு தான்மா, மனசு நிகிரகம் பண்ண முடியாதுன்றது. இருந்தாலும் அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலே அடைய முடியும். அபியாசம்னா என்ன, என் நிலையில் தாங்கள் இருக்கீளோ அந்த நிலையே மறுபடியும் மறுபடியும் நானே பிரம்மம் என்று தியானம் பண்ணணும், மறுபடியும் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் பிரத்யே ஆவருத்தி பண்ணிக்கொண்டிருக்கணும், இதுதான் அபியாசம். விஷ்ணு பக்தனாக இருந்தானே ஏனால் அவனுடைய பூமி விஷ்ணு அப்படிங்கிறது அந்த மகாவிஷ்ணுவிடத்திலே நானே பிரம்மம் விஷ்ணுவே பிரம்மம் விஷ்ணுவே பிரம்மம் என்றுதான பிரத்யய ஆவருத்தி, அதுதான் அந்த ஸ்வரூபத்தில் பண்ண வேண்டியதான அபியாசம். இப்படி ஓங்கார ஸ்வரூபமாக இருக்க முடியுது, ஓங்காரம் பிரம்மம் ஓங்காரம் பிரம்மம் அப்படின்னு அது அந்த பிரத்யத்தை ஆவருத்தி பண்ணிகிட்டே இருந்தது ஏன்னால் உங்களுக்கு மறுபடியும் மனசு அடங்கும் அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லி முடித்தார். பிறகு இப்பொழுது தியான யோகத்தை மட்டுமே என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனை சந்தேகங்கள் பூர்த்தி ஆகிடுது. இப்போ ஆரம்பிக்க வேண்டியதானே, இப்போ ஒன்று சொல்கிறேன், நான் இப்போ தியான யோகத்தை ஆரம்பிக்கிறேன், கர்மயோகத்தை விட்டுப்படுறேன், கர்மயோகம் விட்டேன்னா மரண காலத்தில் தியான யோகம் பலம் கொடுக்கலைன்னா கர்மா பண்ணாததுனால கர்மயோகம் பலத்தை கொடுக்காது. இந்த தியானத்தை நாம் ஆரம்பித்து விட்டு அது பாதியிலேயே நான் விட்டேன், அது எப்படி பலத்தை கொடுக்கும், முழுக்க பூர்த்தியானா தானே பலத்தை கொடுக்கும், பாதியில் இருக்கும்பொழுது எப்படி பலத்தை கொடுக்கும், ஆகையால் இதுவும் பலம் இல்லை அதுவும் பலம் இல்லைன்னு ரெண்டும் இல்லாமல் நான் கெட்டு போயிடுவேனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ சொல்ற பகவான், அப்படி இல்லைப்பா, நைவேக நாமத்துல விநாசம் சத்திய ஜாயதே, இந்த உலகத்திலேயோ மேல் உலகங்கள்லையோ அவனுக்கு ஒரு நாளும் அழிவு வராது. அழிவு என்றால் இந்த பிறவியை விட மோசமான பிறவி வராது, இந்த பிறவியை விட உயர்ந்ததான பிறவிகள் வருமே தவிர இதை கீழ்பிறவிகள் வராது. ஒரு மனிதனாக இருக்கிறவன் இப்படி நல்ல வழியில் இருக்கிறவன் இதை தவிர கீழ்பிறவிகள் ஜந்துக்களாகவோ அல்லது பசுபட்சியாதிகளாகவோ பாம்பு தேடாகவோ மறுபடியும் அப்படி பறக்க மாட்டான், இவன் மனுஷனாக பறப்பான் இல்லைன்னா வேற விதமாக பறப்பான் அப்படின்னு அவனுக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாதுன்னு சந்தோஷமான வார்த்தையை சொல்லி பிறகு ஏனென்றால் நகி கல்யாண கிருத்தி துர்கதியும் தாசகத்தி, நல்ல வழியில் ஈடுபட்டவன் எப்பறம் ஆரம்பித்தவன் எப்பொழுதும் கெட்ட நிலைக்கே போக மாட்டான், தன்னை நழுவ மாட்டான், பகவானுக்கு அச்சு தந்து பெரு நச்சவைதி சாஸ்திரிதான் இது அச்சுதா நச்சவதிஸ்வஹா இது அச்சுதா, தானும் நழுவ மாட்டார், தன்னை அண்டினவாட யாரையும் நழுவ விட மாட்டார். ஆகையால் இப்ப இருக்கிற நிலை விட்டு உயர்ந்ததான நிலை வருமே தவிர இதை விட கீழ் நிலை வராது அப்படிங்கிற அம்சம் வரைக்கும் இங்கே சொல்றேன். அப்ப அவனுக்கு என்னதான் ஆக போறது அப்படின்னா அது அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்லுவோம். அப்படி இப்ப பாட்டையும் பார்ப்போம். பார்த்தா ஹே பார்த்தா நைவ இகலோகே, இந்த லோகத்திலயோ ந அமுத்ரா பரஸ்மின் வா லோகே, மேல் லோகங்கள்லயோ வினாசா தஸ்ய வித்யதே, நீ சொல்லி யோக பிரச்சனை யோகத்தை ஆரம்பிச்சு பிறகு அந்த யோகத்தை பாதிரி முடியறதுக்குள்ளேயே பிராணனை விட்டவன் இருக்கானே அப்படிப்பட்டவனுக்கு வினாசா தஸ்ய வித்யதே, ஒரு நாளும் அவனுக்கு விநாசம் இல்லை. நாஸ்தி நாசோ நாம, வினாசம்னா என்னது சொல்றார், நாசோ நாம பூர்வஸ்மாது ஹீன ஜென்ம பிராப்தி, இப்பொழுது எந்த ஜென்மா இருக்கோ இதை விட ஹீனமான ஜென்மா ஒரு நாளும் கிடைக்காது. மனுஷ ஜென்மாவா இருக்கள், மனுஷ ஜென்மா இல்லாத விட உயர்ந்ததான ஜென்மா, இந்த ஜென்மாவது எங்க மறுபிறவி இல்லாம பண்ணி கொள்ளலாம், உங்களுடைய பிராரப்த கர்மாவை மாத்தி கொள்ளலாம், உங்களுடைய கர்மா அவனுடைய காம்போசிஷன் இருக்க அது நல்லதா கெட்டதா என்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளலாம், அப்படிப்பட்டதான மானிட பிரிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மானிட பிரிவு விட கீழ்தரமான பிரிவு ஒரு நாளும் வராது அப்படிங்கிறார். நாசோ நாம பூர்வஸ்மாத் ஹீன ஜென்ம பிராப்தி சஹா தஸ்ய யோக பிரஷ்டஸ்ய நாஸ்தி, அப்படின்னா இதை விட கீழ்தரமான ஜென்மா ஒரு நாளும் வராது. ஏன்? கல்யாணக்கிறது, கல்யாணக்கிறதுனா சுபக்கிறது, நல்ல காரியங்களில் ஈடுபட்டவனுக்கு கச்சது துர்கதிம் குச்சிதாம் கதிம். மானிட பிறவி இல்ல, மற்ற எந்த பிறவியா இருந்தாலும் குச்சிதாம் கதி. நம்ம பசுமாடுங்கிறோம், பசுமாட்டை பூஜை பண்ணினேன்னா உங்களுக்கு நல்லது. ஆனா பசுமாடு பாப ஜென்மதான், அது ஞாபகம் வச்சுக்கணும். பாபம் பண்ணித்தான் பசுவா பிறந்திருக்கு. ஆனா அந்த பசுவை நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படுறது. இத உதும்பர வருஷம் அத்தி மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, இந்த மரங்கள்லாம் இருக்கு, அது பாப ஜென்மதான். ஆனா அதனுடைய சமிச்சினால நீங்க ஹோமம் பண்ணினேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு க்ஷேமம். அது ஒரு பார்க்க திக்கும் போறது. மல்லி கொடி இருக்கு, அந்த புஷ்பங்கள் அது பாப ஜென்மாவனால்தான் கொடியா வந்திருக்கு. ஆனா அந்த புஷ்பங்கள் எடுத்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணியால அர்ச்சனை பண்ணினேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் புண்ணியம் உண்டு, அந்த கொடிக்கும் புண்ணியம் உண்டு. அது மாதிரி அது
நம்ம பூஜை பண்ணால மாட்டுக்கு ஏதாவது நல்லா கிடைக்கும்.
ஏதோ அன்னைக்கு ஆகாரம் கிடைச்சது அவ்வளோ ஏதோ அடுத்து கொடுத்தா. ஆனா மாடு முன்னுக்கு வரணும், அதனுடைய பாலை கொண்டு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணேன்னா, நீங்க அபிஷேகம் பண்ணா உங்களுக்கு பலம். அது எங்கே வந்திருக்கோ அந்த பசுமாட்டுக்கும் கொஞ்சம் பலம். அது மனுஷியாளுடைய வழியாகத்தான் அதுக்கு பலம் வரணும். ஆனா மனுஷனுக்கு சுதந்திரமா தனக்கே வரும். அப்படி இருந்த போதிலும் மனுஷன் ஒண்ணும் பண்ணாம வேஸ்ட் பண்றான் பார்த்தேடா போறது, அதான் பகவந்த் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்படிப்பட்டதான அந்த மனுஷனுடைய சுபாவம் இருக்கு, அதை விட குறைச்சலான ஒரு ஜென்மம் வேற எதுவும் வர அந்த நிலையிலேயே இருப்பான் ஒண்ணு. ஏன்னா நகி கல்யாணக்கிறது சுபக்கிறது அவன் குத்திதாம் துர்கதிம் குத்திதாம் கதிம் ஹே தாத்தா ஒரு நாளைக்கும் அடைய மாட்டான். இங்க தாத்தா கச்சதி அப்படின்னு, இந்த தாத்தானா குழந்தாயின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல தாத்தானா குழந்தாயின்னு அர்த்தம், தமிழ்ல தாத்தானா தாத்தான்னு அர்த்தம். அப்பாவுக்கு அப்பாவா தாத்தாங்கிறோம். இங்க என்னடா தன்னுடைய பையனுக்கு தாத்தாங்கிறது, அது எப்படி சார், எப்படி இந்த தாத்தானா குழந்தைங்கிற அர்த்தம் வந்தது சொல்றார். தனோதி ஆத்மானம் புத்திர ரூபேனா இது பிதா தாத்தா உச்சதே. நியாயமா தாத்தான்னு சொன்னா அப்பாவை சொல்லணும். ஏன்? தனோதி ஆத்மானம் புத்திர ரூபேன, தன்னை பையன் வடிவமாக விஸ்தாரப்படுத்துகிறார். பார்க்கணும், நம்ம நாட்டுல விவாக வியவஸ்தேன்னு ஒண்ணு இருக்கு. சதிருசமான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். சாதிருஷ்யம் என்ன அப்படின்னு, எவி எதையும் அசமான கோத்திரகாம், தன்னை விட கொஞ்சம் குறைச்சலான வயசு இருக்கணும். அசமான ஆர்ஷ கோத்திரகாம், தன்னுடைய கோத்திரம் என்னவோ ருஷி என்னமோ அவைகள் வராததான ருஷி கோத்திரம் இருக்கக்கூடியதான பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க பாரத்வாஜ கோத்திரம்னா அந்த பொண்ணும் பாரத்வாஜ கோத்திரமா இருக்கக்கூடாது, அது வேற கோத்திரமா இருக்கணும். இருந்தா என்ன சார், நம்ம மாத்திட்டு கல்யாணம், இந்த விவகாரங்கள்லாம் நடக்காது. சாஸ்திரம் சொல்லலை, இவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகையால் அந்த கோத்திரத்துல இல்லாததான ஒரு பொண்ணும் அந்த மூணு ருஷிகளும் ஒன்னா வரக்கூடாது. அங்கே இருந்த பாரதத்தை பாரத்வாஜ நீங்க சொல்ற, அங்க இடத்துல ஆங்கிலம் வேற இன்னும் வரப்படாது, ஒரு ருஷியும் காமனா இருக்கப்படாதான். இப்படி எல்லாம் சொல்லிருக்கு சாஸ்திரம். அதை விட இவனை விட
சமான கோத்திரத்துக்கு முன்னாடி வயசை பத்தி
எவிஎஸ்சி எவிஎஸ்சின்னு சின்னவள்னு அர்த்தம், இவரை விட சின்னவள் அப்படி. எவிஎஸ்சியும் அசமான கோத்திரகாம் சதுசியும் கன்யாம் உபயே அப்படின்னு தர்மசூத்திரங்கள் குருஹிய சூத்திரங்கள் சொல்றது. அப்படி அதை விட கம்மியா இருக்கிற கம்மி வயசுல இருக்கக்கூடியதான பண்ண அசமான கிட்ட கோத்திரி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி குழந்தைகளை உண்டு பண்ணும். அந்த குழந்தை தான் என்ன, இவருடைய தர்மத்தை பின்னால் அனுஷ்டானம் பண்றது. குழந்தை எதுக்கு, நீங்க சேர்த்து வச்சது சம்பாதிச்சு அனுபவிக்கிறதுக்காக இல்ல, எதற்காக, இந்த நாட்டுக்கு நல்லதை பண்ணணும், இந்த தேசத்துக்கு நல்லதை பண்ணணும், அதுக்கு தகுந்ததான சமானமான நல்ல வாழ்க்கையை அவன் அடையணும். ஆகையால் அந்த நமக்கு வரக்கூடியதான சந்தானத்தினால நாட்டுக்கு நல்லது நடக்கணும், இந்த சங்கம் சமூகம் சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் சரியான பொண்ணை பார்த்து சரியான இடத்துல இந்த வேதோக்தமான மந்திரங்களை சொல்லி சம்ஸ்கிருதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த சம்ஸ்கிருதம்னு சொல்றது என்ன, எவர் பியூரிஃபைடு ரிஃபைன்டுன்னு அர்த்தம். ஆகையால் எல்லாரும் குழந்தை பிறக்கிறது, அதனால என்ன இருக்கு, அப்புறம் சம்ஸ்காரம் இது நடக்காது, முதல்ல இருந்தே அந்த சம்ஸ்காரம் வரணும். இவன் எந்த அளவுக்கு இருக்கான்னா, இவாத்துல நாய் இருந்ததுன்னா அந்த நாய் மட்டும் நல்ல வம்சத்துல நல்ல பிரீடா இருக்கணும், அது மட்டும் சொல்றான். ஏன்னா வேற நாயோட சேர்ந்தது ஏன்னா அந்த நாயுடைய விலை குறைஞ்சு போயிடுமா, அதெல்லாம் பாக்குறான் சார். இவனுக்கு கல்யாணம் வர்றது மட்டும் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லா சரீரமும் ஒண்ணுதானே, எல்லா ரத்தமும் ஒண்ணுதானே அப்படிங்கிறான். இவனுக்கு தெரியல. ஏன்னா இந்த தேசத்துல ஒரு தர்மம்னு ஒண்ணு வச்சுருக்கோம், அது கண்ணுக்கு தெரியாத விவகாரம். அந்த கண்ணுக்கு தெரியாத விவகாரம் சாஸ்வதமான இவருக்கு தர்மத்தை கொடுக்கும். அது மாறிவிடுது. ஆனால் இது மேல இவன் பண்ணின கர்மாக்கள்லாம் ஒரு தான பலத்தை கொடுக்காது பாருங்க. அதுக்காகத்தானே வச்சிருக்கான். சாதுர்வர்ணியம் மயோசிருஷ்டம்னு சொன்னா என்னமோ ஏதோன்ட்டு பாலிட்டிஷியன் தான் ஒண்ணு இல்லைங்கிற அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சாதானே. வேதத்தை படிச்சு அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுண்ட பிறகு சாதுர்வர்ணியம் இல்லைன்னு சொல்லட்டோம். இல்லாம ஏதோ சொல்லிட்டே இருந்து அவ வார்த்தை நமக்கு மதிக்கப்படாது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, சம்ஸ்கிருதமான ஒரு சுத்தமான ஒரு சந்தானம், அந்த ஒரு சந்தானமாக இருந்ததேயானால் அந்த சந்தானத்தை விருத்தி பண்றவர் இது அப்பா. ஏன்னா அந்த அப்பாவானவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அவயவத்தினுடைய ரசமும் வீரியமாக மாறி அந்த பெண்ணின் இடத்துக்குள்ள சென்று மறுபடியும் வெளியில வரான். அதனால் அஸ்யாம் யோஜாயதே புத்ரா தத்தி ஜாயாயாஹாஜாயாஸ்வம் எதத்தியாம் ஜாயதே புனஹ. அவளுக்கு ஜாயான்னு பேர். கல்யாணம் ஆரண்டிக்கு அவளுக்கு வதூன்னு பேர். கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு சீமந்தம் பண்ணி கூட சீமந்தினி அப்படின்னு பேர். அது பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவளுக்கு ஜாயான்னு பேர். ஜாயான்னு என்ன அர்த்தம், அவளிடத்தில் தான் உள்ளே சென்று மறுபடியும் வருகிறான். அதனால்தான் அவளுக்கு ஜாயா, தன்னை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். தத்தி ஜாயாயாக ஜாயாஸ்தம் எதஸ்யாம் ஜாயதே புனஹா, மறுபடியும் அவரிடத்துல பிறக்கிறாள். அதுக்கப்புறம் அவன் எங்கே பண்ணினானே ஆனால் ஒரு ஹோமயமும் பண்ணினானே ஆனால் அவளுக்கு பத்னின்னு பேர். ஸோ வது விவாக காலத்தில் வது வது வராள்னு சொல்றோம் பார்த்தேல, வதுன்னு கல்யாண பெண்ணுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு அவ பாரியா, அவளை சுமந்துன்றது அவளுக்கு வேண்டியதான வாங்கி கொடுக்கறதுனால அவளுக்கு பாரியான்னு பேரு. பிறகு அவளுக்கு சீமந்தம் ஆயிடுதுன்னா சீமந்தினின்னு பேரு. அதுக்கு பிறகு அவங்க பையன் பிறந்த பிறகு ஜாயான்னு பேரு. அதுக்கப்புறம் ஹோமத்தில் சேர்ந்து நின்னாடையானா அவளுக்கு பத்னின்னு பேரு. இப்படி ஒரு ஒரு பெண்ணுக்கே இத்தனை பெயர்கள். ஸோ இவன் அந்த அவளிடத்துல சென்று மறுபடியும் வருகிறான். ஆகையால் தன்னுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆத்மாவை புத்திர நாம் ஆசி, அவனுடைய பள்ள யார, இவனே தான் இவனுடைய ரிஃப்ளெக்ஷன். அப்படி இவனுடைய பிள்ளைங்கிற அபிப்பிராயத்தினால் தன்னை அவளிடத்திலிருந்து மறுபடியும் விஸ்தாரப்படுத்துகிறான் பையனுடைய உருவமாக. அதனால் அவருக்கு தாத்தான்னு பேர். பாருங்க, தனோதி ஆத்மானம் புத்திர ரூபேண இது பிதா தாத்தா உச்சதே. ஆகையால் தாத்தான்னு சொன்னா அப்பான்னு அர்த்தம். புத்திரஹா இது அது பிதைவ புத்திரஹா இது, அப்பாவும் பையனும் ஒண்ணுன்னு இவ்வளவு தூரம் சொன்ன மாதிரி ஆத்மாவை புத்திர நாமாசி. அதனால அந்த புத்திரனுக்கும் தாத்தான்னு பேர். புத்திரனை தாத்தான்னு சொல்லலாம் சார், நியாயமா தாத்தான்னு சொன்னா அப்பாவை சொல்லணும். ஆனா பையனையும் சொல்லலாம், ஏன்னா அப்பாவும் பையனும் ஒண்ணு. ரைட், அது ரெண்டு வந்துக்கிறேன். இங்க கிருஷ்ணனுடைய பையனா அர்ஜுனன், ஏன் பகவான் கிருஷ்ணன் வந்து தாத்தான்னு சொல்றார். வம்சமானது ரெண்டு விதம், ஒன்னு தனக்கு பிள்ள பிள்ளைக்கு பிள்ள இப்படி, இன்னொரு வம்சம் என்ன, தான் தன்னுடைய சிஷ்யன் சிஷ்யனுக்கு சிஷ்யன் அப்படி. இது வித்யா வம்சம்னு பேர். முன்னால சொன்னது அது ஜென்மதா வம்சம், இது வித்யா வம்சம். வித்யா வம்சமா இருக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடியதான சிஷ்யனும் பையன் மாதிரி. அதனால சிஷ்யோபி புத்திரா, நம்ம நாட்டில் பையன் ஒரு படம் படிக்க வந்திருக்கான்னு அவனை பையன் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம அதில் வச்சு அவளுக்கு ஆகாரம் விவகாரங்கள் எல்லாமும் கொடுத்து அவளை பார்த்துட்டு அவளுக்கு நல்ல கேரக்டர் சொல்லி கொடுக்கறது வரைக்கும் குருவனுடைய பொறுப்பு. அவனை உயர்ந்ததான ஒரு மனிதனா ஆக்கிற பரியந்தம், அவனுக்கு மோட்சம் வர பரியந்தம் பக்கத்திலேயே இருப்பேழாம குரு காலே நானவ சின்னார் அப்படின்னு குருவுக்கு எவ்வளவு ஸ்தானம் கொடுத்துருக்கோம் நம்ம, மோட்சம் வர பரியந்தம் எங்களை விட மாட்டார் அப்படி இருக்கிறவர். ஆகையால் புத்திர துல்லியா உச்சதே. அதனால்தான் பகவத்கீதையில ஸ்லோகம் சுலகமா தான் இருக்கும், ஸ்லோகத்துக்கு அன்வயம் பண்ணணும். ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்றார். ஒரு ஸ்லோகம்னு சொன்ன அதுல பதார்த்தோக்தி வாக்கிய யோஜனா அப்புறம் சமாசம் அதுக்கு சொல்லி அதுக்கப்புறம் விக்கிரகம் வாக்கிய யோஜனா ஆட்சேபத்து சமாதானம் இத்தனையும் சொல்லுவார். ஒவ்வொன்றிலையும் கவனிக்கணும் நம்ம, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கவனிக்கணும். ஒரு தாத்தாங்கிறப்ப தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே போயிடல பட்ஜெட்டாரர். ஸோ கவனித்து பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். இப்படி முதல் ஸ்லோகமாக